لم وبداية نشأته.
Nous avons fait
رؤيا إلا جاءت مثل فلق الصبح، يعني واضحة، كيف تطلع الشمس والصبح واضحة.
Elle rapporte qu'Allah l'agré, que le prophète sallallahu alayhi wa sallam voyait des choses en songe, donc en rêve, qui se concrétisaient à 100% dans la réalité.
ثم حبب إلى النبي صلى الله عليه وسلم الخلاء، يعني في غار حراء، حبب إليه الخلوة، يعني يذهب بعيدا في مكان بعيد يختلي بنفسه يتعبد النبي صلى الله عليه وسلم.
À ce moment-là, le prophète صلى الله عليه وسلم a commencé à apprécier l'isolement et l'éloignement des gens dans le but de se rapprocher d'Allah et de se recueillir et de l'invoquer subhanahu wa ta'ala.
إذا بداية نزول الوحي كان النبي صلى الله عليه وسلم الرؤيا التي يراها تكون حقا، إذا رأى شيئا رآها واقعة عنده في العيان. الأمر الثاني كان يحبب إليه الخلوة، يذهب بعيدا يختلي صلى الله عليه وسلم.
Donc on a cité la concrétisation des rêves, la réalisation des rêves et l'isolement dans le but de l'adoration.
وكان يخلو في غار حراء يتحنث ويتعبد كما قالت أم المؤمنين عائشة في الليالي ذوات العدد، يعني ليالي كثيرة.
Il s'isolait dans la grotte de Hira et il y accomplissait des actes d'adoration pour Allah et ce durant plusieurs nuits d'affilée.
طيب السؤال الذي نسأله الآن.
Je vous pose une question.
غار حراء في أي جبل؟ اسم الجبل؟
La grotte de Hira, à votre avis, se trouve dans quelle montagne?
الجبال لها اسماء. ما شاء الله جبل نور، لأن كل جبل العرب، أنا لا أدري عندكم أيضا هنا في هذه الدول، كل جبل له اسم. الجبل الذي فيه غار حراء اسمه جبل نور.
Donc la grotte de Hira se trouve dans la montagne de Nour, la montagne de la lumière.
ولكن لا بد علينا أن نتنبه أنه لا يشرع الذهاب والتعبد في غار حراء الآن لنا.
Cependant, il est important de préciser que pour nous aujourd'hui, il n'est pas légiféré de se rendre spécifiquement et particulièrement dans ce lieu afin d'adorer Allah.
كثير من الحجاج والمعتمرين إذا ذهبوا إلى مكة أول ما يذهبون إلى غار حراء فيصلون ركعتين، وهذا ليس من السنة.
Beaucoup de gens, beaucoup de pèlerins, lorsqu'ils se rendent à la Mecque, la première chose qu'ils font, c'est se rendre à la grotte de Hira afin d'y prier. Et ceci ne fait pas partie de la sunna.
ولذلك بعد بعثة النبي صلى الله عليه وسلم لم يبحث أن النبي صلى الله عليه وسلم ذهب هنا وتعبد، ولا أبو بكر ولا عمر ولا عثمان ولا علي رضي الله تعالى عنه.
D'ailleurs, il n'est rapporté d'aucun des compagnons du prophète sallallahu alayhi wa sallam, même les plus rapprochés tels qu'Abu Bakr, Omar et Uthman et Ali, qu'ils se soient rendus là-bas afin d'y prier ou d'y adorer Allah.
ثم تقول أم المؤمنين عائشة رضي الله تعالى عنها إذا نفذ الزاد، يعني الأكل مع النبي صلى الله عليه وسلم في غار حراء، كان يرجع إلى أهله إلى خديجة يأخذ زاده ثم يعود مرة أخرى إلى غار حراء.
Donc elle dit, lorsque le prophète sallallahu alayhi wa sallam était à court de provisions et de nourriture, il redescendait de la montagne, il reprenait de quoi manger et boire et il remontait à la grotte.
في ليلة من الليالي التي كان يتعبد النبي صلى الله عليه وسلم في غار حراء أتاه الملك وهو جبريل عليه الصلاة والسلام.
Et lors de l'une de ces nuits-là, il a reçu la visite de Jibril عليه السلام.
وقد حدد بعض أهل العلم أن نزول الوحي في هذه الليلة كان في ليلة الحادي عشر من رمضان.
Certains historiens et savants ont dit que cette visite de Jibril était un 11 Ramadan.
والموافق العاشر من شهر أغسطس من سنة 610 من الميلاد.
Et cela correspondrait plus ou moins
أغسطس الثاني شهر الثامن
أغسطس العاشر. Cela correspondrait plus ou moins au 10 août
810 après Jésus-Christ. وبالتحديد قد حدده وهو من باب التقريب الشيخ البارفوري في كتابه الرحيق المختوم، كان عمر النبي صلى الله عليه وسلم بالسنين القمرية كان عمره 40 سنة وستة أشهر واثني عشر يوما، هذه بالسنوات القمرية.
Il avait exactement, selon l'imam Balfouri, 40 ans, 6 mois et 12 jours.
وأما في السنوات الميلادية فكان عمر النبي صلى الله عليه وسلم 39 سنة وثلاثة أشهر واثني عشر يوما.
Et en mois solaire, eh bien, il avait 39 ans, 3 mois et 12 jours.
تقول أم المؤمنين عائشة: فجاء الملك أي جبريل للنبي صلى الله عليه وسلم أول مرة فقال للنبي صلى الله عليه وسلم اقرأ.
Et lors de la première visite de Jibril au prophète صلى الله عليه وسلم, il lui a dit لي.
قال النبي صلى الله عليه وسلم: ما أنا بقارئ.
Et le prophète صلى الله عليه وسلم de répondre: je ne sais pas lire.
فقال النبي صلى الله عليه وسلم وهو يحدث بحديث نزول الوحي قال: فأخذني فغطني حتى بلغ مني الجهد. غطني يعني ضمني ضم شديدة الملك هكذا ضم. نعم.
Le prophète صلى الله عليه وسلم a dit à ce moment-là, Jibril, qui était sous forme humaine, m'a enlacé et m'a serré jusqu'à ce que je n'ai plus de souffle, puis il m'a relâché.
حتى بلغ مني الجهد يعني شديد جدا الضم كيف تضم وشديد جدا من الملك جبريل عليه الصلاة والسلام.
C'est-à-dire qu'il m'a serré jusqu'à ce que je n'en peux plus.
ثم قال النبي صلى الله عليه وسلم: ثم أرسلني يعني شدني ضمني ثم أرسلني تركني. هذه في المرة الأولى.
Puis il m'a relâché. Et ceci était après la première fois, c'est-à-dire la première fois qu'il m'a dit et que j'ai répondu, je ne sais pas
lire.
Ensuite, à la deuxième reprise, il m'a répété, ou pour la deuxième fois, il m'a répété,
lis.
Et j'ai répété, je ne sais pas lire, c'est-à-dire, et en plus de ça, je ne sais pas quoi lire.
قال النبي صلى الله عليه وسلم: ثم غطني يعني شدني وضمني الثانية حتى بلغ مني الجهد.
C'est à ce moment-là que Jibril l'a serré une deuxième fois jusqu'à ce qu'il n'en peut plus, puis l'a relâché.
ثم أرسلني يعني تركني. قال النبي صلى الله عليه وسلم: فقال لي في الثالثة اقرأ. فقال النبي صلى الله عليه وسلم: ما أنا بقارئ يعني لا أدري ماذا أقرأ.
Puis Jibril a répété une troisième fois, lis. Et le prophète صلى الله عليه وسلم a répondu encore une fois, je ne sais pas lire et je ne sais pas quoi lire.
قال النبي صلى الله عليه وسلم: فأخذني الثالثة فغطني يعني ضمني ضمة شديدة حتى بلغ مني الجهد ثم أرسلني يعني تركني.
Et Jibril l'a serré une troisième fois.
هنا قال جبريل في المرة الثالثة للنبي صلى الله عليه وسلم الآيات التي تعرفونها: اقرأ باسم ربك الذي خلق، خلق الإنسان من علق، اقرأ ربك الأكرم.
Et c'est là que Jibril عليه السلام a révélé au prophète صلى الله عليه وسلم les premiers versets de sourate Al-Alaq que vous connaissez tous et qui ont pour sens: lis au nom de ton Seigneur celui qui a créé. Lis au nom de ton Seigneur celui qui a créé l'être humain à partir d'une adhérence. Lis, ton Seigneur est le très noble qui a enseigné par la plume à l'homme ce que celui-ci ne savait pas.
فرجع النبي صلى الله عليه وسلم من غار حراء من جبل النور إلى بيته صلى الله عليه وسلم يرجف فؤاده كما جاء في الرواية النبي يقول يرجف فؤاده. نعم.
Après cette révélation, le prophète صلى الله عليه وسلم est descendu de la montagne en pressant le pas et est arrivé chez lui tremblant.
فدخل النبي صلى الله عليه وسلم على أم المؤمنين خديجة فقال لها مباشرة: زملوني زملوني، يعني غطوني غطوني. الإنسان إذا حصل له خوف يريد التغطية.
نعم. لتغطش لي يا دي خديجة سنبوز رضي الله عنها
فزملوه صلى الله عليه وسلم حتى ذهب عنه الروع والخوف.
Elle l'a recouvert et l'a consolé et rassuré jusqu'à ce que la peur soit passée.
هنا قال النبي صلى الله عليه وسلم بعدما ذهب الخوف قال لخديجة أم المؤمنين: لقد خشيت على نفسي، يعني خاف أن هذا الشيء الذي جاءه سيقتله، لا يعرف ماذا أتى به.
Et à ce moment-là, le prophète sallallahu alayhi wa sallam a dit à son épouse: j'ai eu peur pour ma personne, c'est-à-dire j'ai eu peur d'y trouver la mort.
ومن باب الفائدة من هذا الحديث أن المحل الذي يطمئن به الرجل والزوج هو زوجته. فالنبي صلى الله عليه وسلم أول ما رجع من الروع والخوف الذي أصابه ذهب إلى زوجته خديجة رضي الله تعالى عنها.
Parmi ce que l'on tire comme leçon de ce passage ou de ce hadith, c'est que l'une des premières personnes auprès desquelles l'homme peut trouver la consolation, l'apaisement et le soutien, c'est son épouse. Car le prophète sallallahu alayhi wa sallam s'est dirigé directement vers son épouse Khadija. Les époux sont donc censés être l'un pour l'autre une source d'apaisement et de consolation.
لما قال النبي صلى الله عليه وسلم لخديجة رضي الله تعالى عنها: لقد خشيت على نفسي، قالت رضي الله تعالى عنها كلمات عظيمة للنبي صلى الله عليه وسلم.
Lorsque le prophète صلى الله عليه وسلم a dit à son épouse Khadija: j'ai eu peur, celle-ci lui a répondu avec des paroles d'une grande valeur. Elle lui a dit, رضي الله عنها:
قالت خديجة رضي الله تعالى عنها للنبي صلى الله عليه وسلم: كلا لا يخزيك الله أبدا.
خديجة dit: bien sûr que non, tu n'as pas à avoir peur et je suis persuadé qu'Allah عز وجل ne te couvrira jamais par un mal qui est destiné à te causer du tort.
وانظروا واسمعوا إلى الصفات التي كان يتصف بها النبي صلى الله عليه وسلم قبل البعثة.
Écoutez ces descriptions du prophète صلى الله عليه وسلم que Khadija lui a rappelé, et ce avant la prophétie déjà. Écoutez comment il était et ce qu'elle lui a rappelé de sa propre personne صلى الله عليه وسلم.
بل من دلائل نبوة النبي صلى الله عليه وسلم والذي يدل على صدق النبي صلى الله عليه وسلم هو أخلاقه صلى الله عليه وسلم.
La première chose qui prouve sa véracité صلى الله عليه وسلم et son honnêteté et sa sincérité, c'est son bon comportement vis-à-vis des gens.
وقد قال النبي صلى الله عليه وسلم فيما ذكره الله عز وجل في كتابه العظيم: فقد لبثت فيكم عمرا من قبله أفلا تعقلون، يعني جلست فيكم 40 سنة يا قريش تعرفون أني صادق وأني أمين وأني صاحب خلق، لما تكلمت بالرسالة والوحي قلتم أنتم كاذب أفلا تعقلون.
D'ailleurs, dans le Coran, Allah subhanahu wa ta'ala a ordonné à son prophète sallallahu alayhi wa sallam de rappeler à son peuple qu'il a vécu déjà 40 ans parmi eux et tous le connaissent dans son honnêteté et sa droiture. Il a dit subhanahu wa ta'ala dans le Coran, ce qui a bon sens: n'ai-je pas déjà vécu 40 ans parmi vous? Avez-vous à présent un doute sur ce que je vous raconte? C'est-à-dire, vous me connaissez pour mon honnêteté, ma sincérité, ma véracité. Comment pouvez-vous aujourd'hui me traiter de menteur?
قالت خديجة للنبي صلى الله عليه وسلم: والله لا يخزيك الله أبدا إنك لتصل الرحم. صلة الرحم كان النبي عليه الصلاة والسلام يفعلها قبل النبوة.
خديجة a dit: par Allah, je suis persuadé qu'Allah subhanahu wa ta'ala ne te causerait jamais de tort. Tout d'abord, tu es une personne qui maintient ses liens de famille.
وتحمل الكل الكل الذي لا يستطيع أن يتحرك أو لا يستطيع أن يقوم بنفسه فكان النبي صلى الله عليه وسلم يعينه قبل النبوة الصفة الثانية.
Tu es sans cesse en train d'aider et de soutenir les personnes faibles voire à mobilité réduite.
وتكسب المعدوم الذي لا يكون لديه المال فكان النبي صلى الله عليه وسلم ينفق عليه من ماله الصفة الثالثة.
Tout comme tu viens en aide financièrement à ceux qui n'ont pas les moyens.
الصفة الرابعة قالت خديجة للنبي صلى الله عليه وسلم وتكرم الضيف الضيف إذا جاء كان النبي صلى الله عليه وسلم يكرمه.
Tout comme tu reçois de la meilleure des manières tes invités.
الصفة الخامسة قالت وتعين على نوائب الحق يعني كل ما يصيب إنسان من خير أو شر فكان النبي صلى الله عليه وسلم يعينهم في هذه المصائب.
Tout comme tu soutiens les opprimés et les éprouvés en toute situation.
ومن فوائد هذا الحديث وهذه القصة أن الزوجة الصالحة تطمئن زوجها ولا تزيد همومه.
Et de cela, nous tirons une fois de suite que l'épouse vertueuse est censée consoler son mari, le rassurer et non pas lui ajouter des soucis à ses soucis. Lorsque l'époux entre à la rentre à la maison, il est parfois affecté par la fatigue et les soucis de l'extérieur. L'épouse devrait donc plutôt le rassurer, le consoler et le soutenir plutôt que empirer son cas.
كذلك من صفات المرأة الصالحة والزوجة الصالحة أنها تشجعه على الخير ولا تثبطه.
Tout comme la bonne épouse est censée soutenir et encourager son mari dans le bien et non pas le décourager.
فصفات المرأة الصالحة لا بد عليها أن تكون عونا لزوجها على الخير.
Donc la femme vertueuse est censée aider son mari dans le bien.
ولذلك خديجة رضي الله تعالى عنها مباشرة أخذت النبي صلى الله عليه وسلم إلى ابن عم لها اسمه ورقة ابن نوفل وكان رجلا قد تنصر في الجاهلية.
Et parmi les premières choses que Khadija a faites, c'est qu'elle a accompagné son époux Muhammad sallallahu alayhi wa sallam chez un cousin à elle qui s'appelait Waraqa ibn Nawfal et qui avait embrassé le christianisme avant l'islam.
وكان يقرأ من بقايا الإنجيل وكان شيخا كبيرا قد عمل.
Il étudiait ce qui restait parmi les écritures de l'Évangile. Il était avancé en âge et il avait acquis pas mal de science.
فأخذت النبي صلى الله عليه وسلم انظروا إلى هذه المرأة الصالحة إلى ابن عمها.
Voyez donc ce qu'a fait cette femme vertueuse et où est-ce qu'elle a accompagné, où est-ce qu'elle a emmené son mari. Et pourquoi?
فقالت يا ابن عم اسمع من ابن أخيك.
Elle a dit à son cousin, oh cher cousin, écoute ce qu'a à dire ton neveu. C'était une manière en fait de mettre en valeur une personne par rapport à une autre. Parfois il se disait mon fils, parfois mon neveu, etc. Donc elle lui a dit, écoute ce qu'a à dire ton neveu.
فقال ورقة للنبي صلى الله عليه وسلم ماذا ترى يا ابن أخي؟
ورقة أدي وبروفيت صلى الله عليه وسلم راقمه.
فأخبره النبي صلى الله عليه وسلم بالقصة التي واجهها في غار حراء.
C'est alors que le prophète صلى الله عليه وسلم lui a raconté l'histoire de la grotte.
فقال ورقة مباشرة لما سمع قصة النبي صلى الله عليه وسلم هذا الناموس يعني نوع من أنواع الجرس الصوت ويقصد به جبريل عليه الصلاة والسلام الذي نزل الله على موسى.
Dès lors, Omar a entendu l'histoire, il a directement dit en parlant Jibril, celui-ci est Al-Namus, c'est-à-dire il est le transmetteur. Celui-ci était le transmetteur d'Allah.
ثم قال ورقة يا ليتني فيها جذعا جذعا يعني شابا ليتني أكون حيا إذ يخرجك قومك.
Et c'est là que Warqa a dit, j'aurais tellement ou j'aimerais tellement vivre jusqu'au jour où ton message commencera à prendre de l'ampleur et où ton peuple cherchera à t'expulser de la Mecque.
هنا تعجب النبي صلى الله عليه وسلم أول ما نزل الوحي ولا يعرف ماذا يحصل. قال أو مخرجيهم يعني قريش قومي سيخرجوني من مكة. يسأل ورقة النبي صلى الله عليه وسلم.
Et le prophète صلى الله عليه وسلم pris par l'émotion et inquiet dit est-ce que mon peuple m'expulserait de la Mecque.
هنا قال ورقة نعم لم يأتي رجل قط بما جئت به إلا عودي. يعني أصبح له أعداء لهذه الدعوة.
ورقة répondu bien sûr que oui. Il n'y a pas un homme avant toi qui est venu avec ce message sans qu'il n'ait subi des préjudices de la part de son peuple.
ثم قال ورقة وإن يدركني يومك أنصرك نصرا مؤزرا. يعني لو كان هذا اليوم الذي يخرجك قومك من مكة فإني سأكون من الناصرين لك.
Et voilà a ajouté, et si cela se produit de mon vivant, alors je ferai partie de tes plus grands soutiens.
ثم لم ينشب ورقة إلا أن توفي في هذه الفترة التي توقف فيها الوحي عن النبي صلى الله عليه وسلم.
Mais ورقة est décédé quelque peu après dans la petite période où la révélation a cessé. Juste après, il y a eu une interruption. Et voilà, il est décédé à ce
moment-là.
Puis la révélation a repris et Allah subhanahu wa ta'ala a ordonné à son prophète sallallahu alayhi wa sallam d'entamer le prêche et d'inviter les gens à se soumettre à Allah, mais en secret, c'est-à-dire pas publiquement.
وأول البشر إيمانا بالنبي صلى الله عليه وسلم هي زوجته خديجة رضي الله تعالى عنها.
Et la première personne à avoir cru en lui et à l'avoir suivi est bien sûr son épouse Khadija, qu'Allah l'agrée.
ولذلك كان وفاء النبي صلى الله عليه وسلم لهذه المرأة وفاء عظيما.
Et c'est pour cette raison que le prophète صلى الله عليه وسلم avait un grand respect et une grande considération à la juste valeur vis-à-vis de Khadija.
بعد سنوات كثيرة وبعد وفاة خديجة رضي الله تعالى عنها النبي صلى الله عليه وسلم لم ينسى هذه المرأة.
Plusieurs années après le décès de Khadija, le prophète sallallahu alayhi wa sallam ne l'avait toujours pas oublié et il parlait toujours d'elle.
تقول أم المؤمنين عائشة رضي الله تعالى عنها ما غرت على امرأة قط ما غرت على خديجة.
La mère des croyants, Aïcha, qu'Allah l'agrée, a dit, je n'ai jamais éprouvé une jalousie vis-à-vis d'une autre femme comme celle que j'ai éprouvée vis-à-vis de Khadija.
قالت رضي الله تعالى عنها ولم أكن قد رأيتها.
Elle dit, alors que je ne l'avais même jamais vue.
تقول أغار منها ولم أكن قد رأيتها.
Elle disait, j'étais très jalouse d'elle alors que je ne l'avais jamais rencontrée.
وكان النبي صلى الله عليه وسلم يكثر من ذكرها.
Et le prophète صلى الله عليه وسلم parlait énormément d'elle.
وكان ربما أتى بالشاة فذبحها ثم قطعها فأرسلها إلى صدائق خديجة صديقات خديجة.
Il lui arrivait même صلى الله عليه وسلم de sacrifier une bête puis de découper sa viande et de la distribuer aux copines de Khadija رضي الله عنها.
وهذا بعد وفاة خديجة بسنوات طويلة. فتتعجب أم المؤمنين عائشة من النبي صلى الله عليه وسلم وتقول كأنه لم يكن في النساء إلا خديجة.
هي عائشة رضي الله عنها ستونية لسلا قال ديزيل est-ce qu'il n'y a de femme sur terre que Khadija.
فيقول النبي صلى الله عليه وسلم كلمات تسطر بماء الذهب.
Et c'est à ce moment-là que le prophète صلى الله عليه وسلم a dit une chose qui devrait être écrite يعني en or ou en, avec de l'encre ou plutôt avec être écrite avec de l'or.
فيقول النبي
des paroles d'or.
فيقول النبي صلى الله عليه وسلم إنها كانت وكانت وكان لي منها ولك. يعني يذكر صفات العبيدة وكان لبيننا من الأولاد.
والخفل صلى الله عليه وسلم عديد مسألة خديجة elle était comme ceci et comme cela. Donc il a énuméré ses qualités puis il a dit de plus j'ai eu énormément d'enfants avec elle.
فهنا قصة الوفاء العظيم مهما حصل ما حصل بينك وبين أصدقائك بين أقاربك بين زوجك فاحفظ الوفاء لهم.
Quand bien même tu as dans ta vie beaucoup de personnes que tu aimes et que tu apprécies parmi les proches ou les amis, tu dois toujours donner à tout un chacun sa considération et sa juste valeur.
وقد أخبر الله عز وجل في كتابه العظيم أثناء قصص أو ما ذكر في قصة الطلاق قال الله عز وجل ولا تنسوا الفضل بينكم.
الله سبحانه وتعالى dans les versets du divorce, quand bien même ça parle de divorce, il a dit et n'oubliez jamais la bienfaisance que les uns ont eue envers les autres. Et même si vous divorcez, n'oubliez pas ce que chacun a fait pour l'autre.
فقد تكون معك ومع آخر صداقة أو يكون هناك علاقة زوجية ثم تطلق زوجتك أو يحصل هناك نوع فرقة مع صديقك أو مع قريبك فلا تنسى الفضل الذي كان بينك وبينه في الزمان القديم.
Quand bien même tu te sépares d'un ami ou d'une épouse ou d'un mari, n'oublie jamais les bons gestes et la bienfaisance qu'il a eu envers toi à l'époque.
بدأ النبي صلى الله عليه وسلم في بداية الدعوة الدعوة بالخفاء وبالسر صلى الله عليه وسلم.
Donc la mission de prêcher du prophète صلى الله عليه وسلم a commencé en cachet.
وكما قلنا أول من آمن من البشر خديجة.
Nous avons donc dit que la première personne à avoir suivi le prophète صلى الله عليه وسلم c'est Khadija.
وأول من آمن من الرجال أبو بكر.
Et parmi les hommes أبو بكر.
وأول من آمن من الغلمان والصغار هو علي بن أبي طالب.
Le premier parmi les enfants علي بن أبي طالب.
وأول من آمن من الموالي يعني العبيد بما يسمى في ذلك الوقت هو زيد بن حارثة مولى النبي صلى الله عليه وسلم.
Parmi les servants زيد بن حارثة.
استمر النبي صلى الله عليه وسلم دعوته بالخفاء قرابة الثلاث سنوات.
Ce prêche en secret a duré environ 3 ans.
ثم أمر النبي صلى الله عليه وسلم بالجهر بالدعوة بعد 3 سنوات.
Suite à cela, le prophète صلى الله عليه وسلم a ouvert publiquement le prêche.
لما جهر النبي صلى الله عليه وسلم بدعوته وكان الكفار قريش يستغربون من هذه الدعوة الشديدة أو الغريبة بالنسبة لهم بدأوا يؤذون النبي صلى الله عليه وسلم.
En ce moment-là, Quraysh a commencé à persécuter le prophète صلى الله عليه وسلم.
قبل أيام كانوا يصفونه بالصادق وقبل أيام كانوا يصفونه بالأمين وقبل أيام كانوا يثنون عليه بجميع الصفات الطيبة ولكن لما قال لهم وأتى بنزول الوحي والدين الجديد وصفوه بأعظم الاتهامات.
La veille, il était le plus honnête des hommes, le plus droit des hommes, le meilleur des hommes, l'homme au meilleur comportement, l'homme le plus sincère, l'homme le plus droit. Mais dès qu'il a ouvert publiquement le prêche à l'islam, c'est devenu à leurs yeux le pire des hommes et ils l'ont accusé et traité les pires des noms.
بعد أن دعاه بدعوة الحق وصفوه بالساحر ووصفوه بالمجنون واستهزأوا به صلى الله عليه وسلم ووصفوه بالكاذب كذلك.
Après l'avoir reconnu et approuvé comme personne honnête et véridique, ils l'ont soudainement traité de menteur, de sorcier, de magicien, de fou, etc.
بل اعتدوا على النبي صلى الله عليه وسلم حتى بالضرب وأرادوا قتله صلى الله عليه وسلم.
Ils en sont même arrivés à lui mettre des coups, à lui donner des coups et à tenter de le tuer, صلى الله عليه وسلم.
سئل من ذا الضرب المثال سئل عبد الله بن عمرو رضي الله تعالى عن أشد ما صنع المشركون بالنبي صلى الله عليه وسلم.
Abdullah ibn Amr, qu'Allah l'agrée, fut questionné concernant la pire chose que le prophète sallallahu alayhi wa sallam aurait subi de la part de Quraysh.
يقول عبد الله بن عمر مجيبا على هذا السؤال قال لقد رأيت عقبة بن أبي معين أحد كفار قريش جاء إلى النبي صلى الله عليه وسلم وهو يصلي عند الكعبة.
Il dit, j'ai vu un homme qui s'appelait Uqba se diriger vers le prophète sallallahu alayhi wa sallam alors qu'il était en prosternation pour Allah devant la Kaaba.
فوضع رداءه الرداء مثل البشت الذي يلبس فوضع رداءه على عنق النبي صلى الله عليه وسلم وخنقه خنقا شديدا يريد قتل النبي صلى الله عليه وسلم وهو يصلي عند الكعبة.
Alors qu'il était en prosternation, ce polythéiste qui s'appelle Uqba a pris son vêtement. Il a entouré son cou avec ce vêtement et a tenté de l'étouffer, de l'étrangler avec.
فجاء أبو بكر رضي الله تعالى عنه مسرعا إلى النبي صلى الله عليه وسلم ودفع عقبة عن النبي صلى الله عليه وسلم.
C'est alors qu'Abu Bakr est arrivé en pressant le pas et a délivré le prophète صلى الله عليه وسلم de ce préjudice de la part de عقبة en le repoussant.
ثم قال أبو بكر رضي الله تعالى عن أتقتلون رجلا أن يقول ربي الله وقد جاءكم بالبينات.
Ensuite, celui-ci, c'est-à-dire Abu Bakr radiallahu anhu, a dit « Osez-vous vous en prendre à un homme et tenter de tuer un homme uniquement parce qu'il vous invite à l'adoration d'Allah seul ?»
استمرت أذية قريش للنبي صلى الله عليه وسلم وآذوا الصحابة الذين آمنوا بالنبي صلى الله عليه وسلم.
Ce préjudice a continué et a perduré dans le temps.
لما بلغنا عند السنة الخامسة من بعثة النبي صلى الله عليه وسلم أذن النبي صلى الله عليه وسلم للمستضعفين في مكة أن يهاجروا إلى الحبشة.
Cinq ans après le début de la mission prophétique, le prophète sallallahu alayhi wa sallam a autorisé à une partie des compagnons, des musulmans donc, de cette époque-là, d'émigrer et de se sauver avec leur religion vers l'ancienne Abyssinie, appelée aujourd'hui
l'Éthiopie. لو خرجتم إلى الحبشة فإن بها ملكا لا يظلم عنده أحد.
Le prophète sallallahu alayhi wa sallam a dit à ses compagnons, si vous partez vers l'ancienne Abyssinie, eh bien vous trouverez là-bas un roi chez qui personne ne subit de préjudice.
وهي أرض صدق حتى يجعل الله لكم فرجا.
C'est une terre où la véracité et la sincérité triomphent et cela sera en attendant qu'Allah Azza wa Jalla vous donne une issue favorable.
في رجب من السنة الخامسة من بعثة النبي صلى الله عليه وسلم كانت الهجرة الأولى إلى الحبشة كان فيها 12 رجلا وأربعة نسوة.
Et donc le 12 Rajab en l'an 5 de la mission prophétique, un premier groupe de compagnons a émigré vers l'ancienne Abyssinie. 12 hommes et 4 femmes. Donc 16 personnes.
وبعد ذلك بسنة أو بسنتين كانت الهجرة الثانية إلى الحبشة كذلك، كان فيها 83 رجلا وثمانية عشر امرأة خرجوا متسللين خائفين من أذية قريش.
Et plus ou moins un an après, environ 90 personnes ont émigré de nouveau de la Mecque vers l'ancien Islam.
في السنة العاشرة من بعثة النبي صلى الله عليه وسلم ماتت أم المؤمنين خديجة رضي الله تعالى عنها، ومات كذلك الرجل الذي كان ينصر النبي صلى الله عليه وسلم وهو من أعمامه ولم يؤمن وهو أبو طالب.
10 ans après le début de la mission prophétique, Khadija Kamalakhe est décédée, ainsi que son oncle Abu Talib qui le défendait et le soutenait face à Quraysh.
هنا ازدادت قريش في أذيتها للنبي صلى الله عليه وسلم، فأراد النبي صلى الله عليه وسلم أن يبحث إلى مكان يؤويه وينصره للدعوة.
À ce moment-là, la protection et la couverture du prophète sallallahu alayhi wa sallam a été affaiblie. Et du coup, Quraysh a intensifié ses préjudices vis-à-vis de lui. Et c'est là que le prophète sallallahu alayhi wa sallam a commencé à réfléchir à un endroit où aller pour mener à bien sa mission et mettre à l'abri sa communauté du préjudice de Quraysh.
في شوال من السنة العاشرة من بعثة النبي صلى الله عليه وسلم خرج النبي صلى الله عليه وسلم إلى ثقيف قبيلة ثقيف في الطائف.
Donc en شوال de l'année 10 de la mission prophétique, le prophète صلى الله عليه وسلم s'est dirigé vers ثقيف qui se trouve donc qui est une tribu qui se trouve à الطائف.
خرج صلى الله عليه وسلم ومعه مولاه زيد بن حارثة رضي الله تعالى عنه يريد أن يقابل أهل الطائف فيدعوهم إلى الإسلام فيقبلوا الدعوة فينصروه على ذلك.
Donc il s'est dirigé vers Taif avec son servant Zayd ibn Haritha afin d'inviter ses habitants à l'islam et de trouver auprès d'eux un soutien dans sa mission.
جلس النبي صلى الله عليه وسلم قرابة العشرة أيام في الطائف يدعوهم إلى شهادة أن لا إله إلا الله.
Il est resté près de 10 jours en train de les inviter à la إله إلا الله.
يدخل على أشرافهم ويدعوهم إلى التوحيد وكانوا يطردونه ولا يقبلون هذه الدعوة الحق.
Il se dirigeait vers les plus nobles. Ils se rendaient chez les plus nobles d'entre eux et les invitaient à la ilaha illallah. Mais ceux-ci le repoussaient et le
rejetaient.
Ils ont même été jusqu'à faire appel aux enfants et aux fous le Taif afin de lui jeter des pierres et des cailloux à la fin des 10 jours.
فوقف صغار الطائف صغار ثقيف والمجانين على جانب الطريق للنبي صلى الله عليه وسلم الذي كان يقف فيه، فجعلوا أنفسهم في صفين ولا يستطيع النبي صلى الله عليه وسلم أن يخرج من هذه الحرب.
Ils se sont placés de part et d'autre du chemin du prophète sallallahu alayhi wa sallam, de sorte à ne pas le laisser s'enfuir ni à droite ni à gauche, et se sont mis à lui jeter des cailloux et des pierres.
فبدأوا يضربون النبي صلى الله عليه وسلم بالأحجار ولا يستطيع الخروج من هذا الشارع وهذا الممر.
Il a donc subi ce préjudice-là sans pouvoir s'enfuir et se sauver vu qu'il l'entourait de toutes parts.
فهرب منهم النبي صلى الله عليه وسلم والطريق كان قرابة العشرة كيلومترات لا يستطيع النبي صلى الله عليه وسلم لا يخرج لا يمينا ولا شمالا وهو يضرب بالأحجار صلى الله عليه وسلم.
Il a été donc lapidé par ces gens avec des cailloux et des pierres et il a patienté et il a marché en subissant ce préjudice sans pouvoir se sauver d'eux et ce pendant au moins une dizaine de kilomètres.
بعد هذه المسافة الطويلة النبي صلى الله عليه وسلم يهرب منهم وهم يضربونه وقد أدمي صلى الله عليه وسلم وصل إلى مزرعة لأحد كفار قريش عتبة بن ربيعة وشيبة بن ربيعة فقفز فيها النبي صلى الله عليه وسلم ولم يجد ملجأ إلا هذا المكان وقد أغمي عليه بعد ذلك صلى الله عليه وسلم.
Au bout d'un certain temps, il est arrivé dans un jardin qui appartenait à un certain Shayba. Il a sauté donc dans ce jardin afin de se cacher, car il n'avait pas trouvé d'autre moyen de se sauver d'eux. Il a même perdu connaissance dans cet endroit.
نذكر مثل هذه القصة حتى نعرف أن هذا الدين الإسلامي لم يأتنا بكل سهولة، بل عانى النبي صلى الله عليه وسلم معاناة عظيمة.
Tout ceci afin que l'on sache que l'islam ne nous est pas parvenu avec facilité. Plutôt, le prophète sallallahu alayhi wa sallam a subi énormément afin de nous faire parvenir cette religion, bien
Allah. أغمي على النبي صلى الله عليه وسلم ثم أفاق بعد ذلك وهو في هذه المزرعة.
Donc, il a perdu connaissance dans ce jardin, puis il s'est réveillé.
وهنا حال المؤمن أنه يكون دائم التعلق بالله عز وجل إذا أصابته الابتلاءات.
Et c'est là qu'il a une fois de plus démontré comment est-ce que le croyant doit toujours avoir le cœur accroché à Allah subhanahu wa ta'ala, surtout dans les épreuves.
أي شيء يصيبك تعلق بالله عز وجل وتوكل عليه.
Reviens vers Allah, place toute ta confiance en lui et attache-toi à lui quoi qu'il t'arrive.
هنا النبي صلى الله عليه وسلم لما أفاق دعا صلى الله عليه وسلم بالدعاء المشهور بدعاء الطائف.
Lorsqu'il s'est réveillé عليه الصلاة والسلام, il a prononcé l'invocation célèbre qui est surnommée l'invocation de الطائف.
رفع النبي صلى الله عليه وسلم يديه إلى السماء يدعو صلى الله عليه وسلم.
Le prophète صلى الله عليه وسلم a levé les mains en invoquant et en disant.
قال صلى الله عليه وسلم في دعائه اللهم إليك أشكو ضعف قوتي.
Oh Allah, c'est à toi que je me plains de ma faiblesse.
وقلة حيلتي.
Et du petit nombre de mes solutions.
وهواني على الناس. أصبح النبي الآن هين بينما كان من أشراف العرب أصبح هين على القبائل.
Tout comme c'est à toi que je me plains du manque de considération soudain de la part des gens vis-à-vis de moi.
Ya arham ar-rahimin.
Ô toi le plus miséricordieux de miséricordieux.
Anta rabbul mustad'afin.
Tu es le Seigneur des plus faibles.
Wa anta rabbi. Envoie à هذه الدعوات.
Tout comme tu es mon Seigneur à moi.
Ila man takiluni.
À qui vas-tu m'abandonner?
إلى بعيد يتجهمني يعني يلقاني بالغلظة والشدة.
Vas-tu m'abandonner à des personnes faibles et dures vis-à-vis de moi؟
أو إلى عدو ملكته أمري. عدو هو الذي يسيرني يمينا وشمالا.
Ou vas-tu plutôt m'abandonner aux ennemis qui feront de moi ce qu'ils veulent؟
إن لم يكن بك غضب علي فلا أبالي. يا رب إذا لم يكن هناك غضب هذا بسبب غضب علي فأنا لا أبالي أخشى أن يكون غضبا إن لم يكن غضبا فأنا لا أبالي.
Oh mon Seigneur, si tu n'es pas en colère contre moi, alors rien de tout ce qui me touche ne m'affecte.
غير أن عافيتك هي أوسع لي. يعني النبي صلى الله عليه وسلم يطلب عافية الله عز وجل.
Cependant, ta protection et ta facilité ne seraient pas de refus et seraient bien meilleures pour moi.
أعوذ بنور وجهك الذي أشرقت له الظلمات.
Je me réfugie auprès de la lumière de ton visage, cette lumière qui illumine toutes choses qui sombrent dans les ténèbres.
وصلح عليه أمر الدنيا والآخرة.
صلح،
صلح يعني من الصلاح.
ما معنى هذه الجملة؟
يعني أمر الدنيا والآخرة يصبح صلاحا بالنسبة لي، يعني أكون فيه فلاح، في الدنيا تكون معيشتي طيبة، وفي الآخرة من أهلي الجنة.
Oh Allah, tu es celui grâce à qui toute chose devient un bien pour la personne dans cette vie et dans l'au-delà.
أن يحل علي غضبك، يعني يستعيذ أن يكون الغضب على النبي صلى الله عليه وسلم.
Protège-moi contre ta colère.
أو أن ينزل لي سخطك.
Épargne-moi ton châtiment.
لك العتبة حتى ترضى. العتبة يعني التوبة وتكرار التوبة حتى يرضى الله عز وجل. هذا من يقوله النبي صلى الله عليه وسلم. ماذا نقول نحن الذين نعصي الله عز وجل؟ لك العتبة تكرار التوبة حتى ترضى يا رب العالمين.
Oh Allah, c'est à toi que je me repens et c'est pour toi que je répéterai sans cesse le repentir jusqu'à atteindre ton agrément.
ثم قال النبي صلى الله عليه وسلم في ختام هذا الدعاء: ولا حول ولا قوة إلا بك.
Enfin, il a clôturé avec cette invocation en disant: Oh Allah, il n'y a de puissance, ni de force, ni de capacité de changer quoi que ce soit, si ce n'est par ton pied.
هنا أرسل الله عز وجل بعد دعاء النبي صلى الله عليه وسلم ملك الجبال للنبي صلى الله عليه وسلم.
Après cette invocation, Allah سبحانه وتعالى a envoyé l'ange des montagnes au prophète صلى الله عليه وسلم.
الأمر الآن عند النبي صلى الله عليه وسلم فقط يأمر ملك الجبال. لو يطبق الجبال على الكفار لفعلها ملك الجبال بعد أن يأمره النبي صلى الله عليه وسلم.
À présent, la décision revient au prophète sallallahu alayhi wa sallam. Allah lui a envoyé l'ange des montagnes et il va lui donner la possibilité d'écraser les ennemis d'Allah azza wa jalla entre les montagnes s'il le souhaite.
قال النبي صلى الله عليه وسلم بعد هذا الدعاء: فرفعت رأسي فإذا أنا بسحابة قد أضلتني. سحابة قد أضلت النبي صلى الله عليه وسلم.
Le prophète صلى الله عليه وسلم raconte cette histoire et dit: après cette invocation, j'ai levé ma tête et j'ai remarqué un grand nuage au-dessus de moi.
قال: فنظرت فإذا جبريل فناداني. جبريل الآن ينادي النبي صلى الله عليه وسلم.
C'est alors que Jibril m'interpella depuis ce nuage.
قال: إن الله قد سمع قول قومك لك وما ردوا عليك.
جبريل a dit: sache, ô Muhammad, qu'Allah a entendu et a vu ce que ton peuple a fait de toi.
يقول جبريل: وقد بعث إليك ملك الجبال لتأمره بما شئت فيه.
Et voici qu'il t'envoie l'ange des montagnes afin que tu abattes sur eux ce que tu veux.
يقول النبي صلى الله عليه وسلم: فناداني ملك الجبال فسلم علي. الآن ملك الجبال نادى النبي وقال: السلام عليك يا محمد.
C'est alors que l'ange des montagnes salua le prophète صلى الله عليه وسلم.
قال الآن ملك الجبال: يا محمد، ذلك فيما شئت، إن شئت أن أطبق عليهم الأخشبين.
L'ange des montagnes a dit: Oh Muhammad, si tu veux, je les écrase entre les deux montagnes.
والأخشبان جبلان في مكة.
Ces deux montagnes qui étaient surnommées l'Akhshaban, et c'était deux montagnes de part et d'autre de la Mecque.
ولماذا قال هذا الكلام للأخشبين لأهل مكة؟ لأن أهل مكة هم سبب خروج النبي صلى الله عليه وسلم من مكة إلى الطائف. يعني الدعوة ليست على أهل الطائف، إنما الدعوة تكون على أهل مكة لأنهم سبب خروج النبي صلى الله عليه وسلم.
Remarquez ici, l'ange propose au prophète صلى الله عليه وسلم de châtier les Mécois et non pas les gens de Taif. Pourquoi? Car ce sont les Mécois qui lui ont porté préjudice et qui l'ont forcé à sortir afin de trouver du soutien à elle.
هذه الفرصة لو توفرت لأي أحد منا لانتقمنا لأنفسنا، ولكن ليس النبي صلى الله عليه وسلم.
Ceci était donc une occasion pour le prophète sallallahu alayhi wa sallam de se venger de son peuple. Et si l'un d'entre nous avait eu une occasion comme celle-là, de se venger de l'un de ses ennemis, il n'aurait pas manqué l'occasion. Mais voyez comment le prophète sallallahu alayhi wa sallam a réagi.
لو أخطأ عليك أي شخص هذا الذي في القلب والضغينة والغل لا بد أن تنتقم منه بسبب ما يقع في القلوب.
Beaucoup d'entre nous se seraient vengés à cause de la haine et de la rancune qu'il aurait dans son cœur.
ولكن النبي صلى الله عليه وسلم يعلمنا دروسا من سيرته صلى الله عليه وسلم.
Cependant, le prophète صلى الله عليه وسلم nous éduque et nous apprend et nous donne des leçons à travers sa manière d'agir. عليه الصلاة والسلام.
قال النبي صلى الله عليه وسلم مجيبا لملك الجبال بل أرجو أن يخرج الله من أصلابهم من يعبد الله وحده لا يشرك به شيئا.
Et c'est là que le prophète sallallahu alayhi wa sallam a répondu à cet ange, non, plutôt j'ai espoir qu'Allah donne à mon peuple une descendance qui adorera Allah seul sans ne rien lui associer.
هنا في هذه اللحظات وفي هذا الجانب من المزرعة التي كانت في عتبة وشيبة ابن ربيعة.
Donc tout cela s'est produit dans un jardin, dans une مزرعة qui appartenait à شيبة et عتبة.
كان لعتبة وشيبة غلام صغير يعني غلام قرابة العشر سنوات. هذا الغلام كان اسمه عداس.
Et ce Shayba, et ce Uqba, Ibn
Adas, Adas,
donc ils avaient un servant qui s'appelait
Adas.
Adas. Il s'appelait Adas.
فأرسل شيبة وعتبة ابن ربيعة عداسا بطبق فيه عنب للنبي صلى الله عليه وسلم لما رأوه من بعيد أدمي وقد أغمي عليه صلى الله عليه وسلم.
À ce moment-là, شيبة et عتبة ont vu le prophète صلى الله عليه وسلم dans leur jardin, le visage en sang, en train d'invoquer, etc. Et ils lui ont envoyé donc un plat plein de raisins.
طيب حتى نغير جو الحضور من يعرف في أي مدينة أو إلى أي مدينة يرجع أصل عداس؟
شوف
سأعطيه هدية كتاب يا غزوة أحد أو العظماء العشرة.
أنا جو بروبوز ان كادو
أنا اشتري الكتاب نشجع له.
جو بروبوز ان كادو
إلى أي مدينة يرجع عداس هذا الغلام؟
Répondez à cette question.
اسم المدينة.
Répondez à cette question. De quelle?
أنا أريد المدينة. تفضل يا شيخ.
De quelle ville est ressortissant ce Adas, ce servant qui a emmené donc les raisins pour faire ce chemin?
أي؟ ما شاء الله. ما عليه. صحيح. نينوى هذا أصل. وهي من مدن الموصل في العراق.
Donc Adas. نينوى.
هذا العظماء العشرة.
يونس. يونس.
وهذا غزوة أحد وحمراء الأسد. العشرة. مصبور له. وإياك. إن شاء الله المرة القادمة تجيب صحيح. هو صحيح هو أجاب ولكن أجاب النبي الذي كان يعيش في هذه القرية. قال يونس. ولكن نحن أردنا هذه المدينة وهذه القرية. فجاء عداس وهو رجل أو غلام نصراني يدين بدين النصرانية من أهل نينوى.
دكتور عداس ابن نينوى في ربيد يونس عليه السلام إذن أصمامنا كتم.
فجاء إلى النبي صلى الله عليه وسلم ومعه طبق العنب. ترى الطائف مشهورة بالعنب. جاء بطبق العنب للنبي صلى الله عليه وسلم حتى يأكل.
Il a donc apporté ses raisins au prophète sallallahu alayhi wa sallam. Il faut savoir que Taif est connu jusqu'à aujourd'hui pour le raisin.
Non.
Lorsqu'on On veut manger, on dit quoi?
Alors, il y a ça. Là, il y a ça.
Qu'est-ce qu'on dit quand on veut manger?
نقول بسم الله صحيح
بسم الله
فالنبي صلى الله عليه وسلم أول ما جاءه الطبق قال بسم الله وأكل
النبي صلى الله عليه وسلم أدي بسم الله رسول الله ما جل جزم
تعجب عبداس
عبداس إتومي
قال هذه الكلمة لا يقولها أهل هذا المكان
عبداس أدي je suis étonné car بسم الله personne ne
بسم الله
أدي ici
فقال هنا عبد هذه الكلمة لا يقولها أحد من هذا المكان
Personne ici ne connaît بسم الله.
فهنا سأل النبي صلى الله عليه وسلم عباسا قال من أي المدن أنت؟
C'est là que le prophète صلى الله عليه وسلم a dit عباس tu es d'où؟
فقال عباس من نينوى.
C'est là que عباس a dit je viens de نينوى.
فقال النبي صلى الله عليه وسلم قرية الرجل الصالح يونس بن متى.
C'est là que le prophète صلى الله عليه وسلم a dit ah oui c'est la ville du serviteur pieux يونس fils de متى.
هنا تعجب مرة أخرى عداس أمام النبي صلى الله عليه وسلم كيف تعرف يونس بن متى؟ ما يعرفونه؟
إيه سلام عداس سبتوني encore plus comment est-ce que tu connais يونس بن متى؟ personne ne connaît
لا يعرفون بسم الله وأنت قلت بسم الله ولا يعرفون يونس بن متى وأنت قلت يونس بن متى؟
ici les gens ne connaissent ni بسم الله et encore moins يونس بن متى
قال النبي صلى الله عليه وسلم هو نبي وأنا نبي ونحن إخوة.
Le prophète صلى الله عليه وسلم lui a répondu: Yunus est un prophète et moi aussi et nous sommes frères.
هنا بكى عداس وبدأ يقبل يد النبي صلى الله عليه وسلم فآمن للنبي صلى الله عليه وسلم.
C'est là que عداس s'est mis à pleurer et il a embrassé les mains du prophète صلى الله عليه وسلم et a crié en lui.
كبار القوم لم يؤمن. وآمن هذا الغلام الصغير للنبي صلى الله عليه وسلم.
Les notables parmi ce peuple n'ont pas cru, tandis que ce servant qui est Adas lui a cru en lui.
فلا تأبه أن يكون الكبار لم يؤمنوا في زمن النبي صلى الله عليه وسلم وقابلهم النبي وجها لوجه وطرد النبي صلى الله عليه وسلم.
Ne faut pas s'étonner lorsque tu vois que les personnalités importantes ne croient pas au message. Car même à l'époque du prophète, les grandes personnalités l'ont rejeté, tandis que les basses classes l'ont suivi. Cet événement a été un apaisement et une consolation de la part d'Allah pour le prophète, après ce qui venait de se passer à Ta'if.
خرج النبي صلى الله عليه وسلم بعد ذلك بعد ما ارتاح قليلا حتى وصل إلى مكان بين الطائف وبين مكة يقال له وادي نخلة.
Après une petite pause et un moment de repos, le prophète صلى الله عليه وسلم a continué sa route jusqu'à arriver dans une vallée qui s'appelait وادي مكة.
هنا قام النبي وصل ليلا فالنبي صلى الله عليه وسلم كان يقوم الليل ويقرأ من كتاب الله عز وجل.
À ce moment-là, la nuit est tombée et le prophète صلى الله عليه وسلم avait pour habitude de prier et de réciter la parole d'Allah عز وجل.
وفجأة والنبي صلى الله عليه وسلم تنزل عليه آيات لأول مرة.
Soudainement, il reçut en révélation des versets qui descendaient pour la première fois sur terre.
ما هي هذه الآيات التي نزلت على النبي صلى الله عليه وسلم في هذا الوادي؟
Quels sont ces versets?
سورة الجن.
هي متعلقة بالجن كذلك. أن تأتي بنصف الإجابة. جزاك الله خير. نبي الآيات. أي. ما هي قل أوحي إلي؟ أنا أعرف هذه سورة الجن هي أخرى تفضل. لا. لا أنا ما أريد تقول آخر هي ليست آخر ولكن أريد الآيات. إيش؟ ولقد قلنا وإذ صرفنا إليك نفرا من الجن. شوف نفر من الجن. كان مريض مرور.
Donc le verset dit, nous avons fait défiler vers toi un groupe de djinns qui est passé par là.
بشر ما آمن بشر من بني آدم ما آمن من الذي آمن جن بالنبي صلى الله عليه وسلم.
Les êtres humains ou une partie des êtres humains a rejeté le message. Cependant, un groupe de djinns qui passait par là a, quant à lui, embrassé le message.
والجن من أهل نصيبين. نصيبين مدينة من مدن تركيا.
Et ces djinns-là venaient de la ville de Nasibin qui est en Turquie.
سفر مريبي الطائف وادي نخلة ولا رجل واقف يصلي في الليل يقرأ القرآن.
Ils étaient en voyage, ils passaient par là et ils ont entendu le professeur de même réciter le Coran et prier.
فاستمعوا إلى قراءة النبي صلى الله عليه وسلم فآمنوا بالنبي صلى الله عليه وسلم وولوا إلى قومهم منذرين. جن آمنوا بالنبي عليه الصلاة والسلام.
Ils ont écouté sa récitation, ils ont embrassé la foi et se sont directement dirigés vers leur peuple afin de leur enseigner la vérité et les y inviter.
الله عز وجل في سورة الأحقاف ليس سورة الجن سورة الجصحي متعلقة
سورة الأحقاف
نعم في الآية 29 إلى 32 حتى ترجع إلى تفسيرها
donc c'est du verset 29 au verset 32 si vous voulez l'avoir avec exactitude 29 à 32 de الأحقاف
وَإِذْ صَرَفْنَا إِلَيْكَ نَفَرٌ مِنَ الْجِنِّ يَسْتَمِعُونَ الْقُرْآنَ الله صرفكم جاي المسافرين يستمعون القرآن يقرأ النبي في قيام الليل.
Donc nous avons fait dévier vers toi un groupe de djinns afin qu'ils entendent le Coran. Nous les avons fait dévier vers toi, c'est-à-dire que eux ils étaient en voyage. Et Allah Azza wa Jal a fait en sorte à ce qu'ils dévient dans leur trajectoire et qu'ils passent par le lieu où ils se trouvaient lui, alayhi salatu wa sallam.
فلما حضروه قالوا انصتوا حتى جاء في رواية عن ابن مسعود قالوا صح 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 يعني سكوت انصتوا قراءة جميلة نسمع قرآن قالوا انصتوا نعم
et lorsqu'ils sont arrivés à sa hauteur certains d'entre eux ont dit écoutez taisez-vous et écoutez attentivement taisez-vous et écoutez attentivement c'est-à-dire ce que nous entendons est une belle récitation, ce sont de belles paroles. Écoutons.
فَلَمَّا قُضِيَ وَلَّوْا إِلَى قَوْمِهِمْ مُنذِرِينَ يعني لما انتهى النبي من القراءة انتهى من قيام الليل مباشرة وَلَّوْا إِلَى قَوْمِهِمْ إِلَى نَصِيبِينَ المدينة في تركيا منذرين ينذرونهم العذاب من الله عز وجل نعم
Et dès lors où la récitation toucha à sa fin, ce groupe de djinns est retourner auprès de leur peuple à Nasibin, en Turquie, afin d'avertir leur peuple et leurs proches contre le châtiment d'Allah et de les inviter à ce message.
قالوا يا قومنا إنا سمعنا كتابا أنزل من بعد موسى.
Ils dirent à leur peuple, oh mon peuple, oh notre peuple, nous avons entendu un livre qui fut révélé après Moussa.
مصدقا لما بين يديه يهدي الى الحق والى صراط مستقيم.
Ce livre confirme tout ce qui est dit dans les livres précédents. Il guide vers la vérité et vers un chemin droit.
من الذي يقول هذا الكلام يا اخوان؟ الجن ينذرون الاخرين.
Qui est-ce qui a prononcé ces paroles-là qu'Allah nous raconte ici? Ce sont les djinns.
يا قومنا اجيبوا داعي الله وامنوا به.
Ils continuent et ils disent « Oh, notre peuple, répondez-vous favorablement à l'envoyé d'Allah et ayez foi en lui. »«
يَغْفِرْ لَكُمْ مِنْ ذُنُوبِكُمْ وَيُجِرْكُمْ مِنْ عَذَابٍ أَلِيمٍ »
En retour, il vous pardonnera vos fautes et vous préservera d'un châtiment douloureux.
« لَمْ يَشْعُرُ النَّبِي صَلَى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمْ إِلَّا بِهَذِهِ الْآيَاتِ » قد نزلت عليه وإلا بالجن قد ذهبوا إلى قومهم ينذرونهم.
Ces versets avaient à peine été révélés et récités par le prophète sallallahu alayhi wa sallam que les djinns ont déserté les lieux et se sont dirigés vers leur peuple.
كان عدد الجن جاء في بعض الروايات سبعة أو تسعة أحدهم اسمه زربعة.
Il est dit que ces djinns étaient au nombre de sept voire neuf, et l'un d'entre eux s'appelait Zawba'a.
Le kitab la nansa il est l'akh. L'akh basmouk.
Le frère qui a répondu à tous,
Saïd. Saïd, inshallah, Saïd, bel kitab.
Allah yahdi. T'appelles Saïd, inshallah, tu seras Saïd, tu seras heureux avec ce livre, avec ce cadeau.
هنا خرج النبي صلى الله عليه وسلم ويريد دخول مكة ولكن لا يستطيع.
Donc le prophète صلى الله عليه وسلم se veut diriger vers Mecca afin de rentrer chez lui, mais quelque chose l'empêche.
لأنه الآن خرج من مدينته إلى مدينة أخرى يدعوها، فلا يستطيع الدخول مرة أخرى إلا أن يكون هناك من يجيره من أهل مكة.
Car il est parti à Taif pour faire appel à de l'aide et du soutien contre son peuple. Du coup, à présent, il lui faut une sécurité pour revenir à la Mecque.
فهنا أجار النبي صلى الله عليه وسلم رجل من قريش. أريد أن أسأل عن اسمه بس ما عندي جائزة.
Il a fait appel à un homme parmi Quraysh afin de l'aider dans cette mission qui est de repénétrer Mecca.
من هو؟
Je voudrais vous poser la question. Quel est son nom? Mais malheureusement, je n'ai pas de cadeau à vous offrir.
من هو؟ المطعم ابن عدي. هو كافر ليس مسلم. أجار النبي صلى الله عليه وسلم أتى بأبنائه أربعة وقلدهم السيوف ثم جعل كل واحد على ركن من أركان الكعبة وقال محمد في جواري. قال للنبي عليه الصلاة والسلام لك أن تدخل فتطوب ثم تذهب إلى بيتك.
Donc cet homme qui n'était pas musulman s'appelait Mut'im ibn Adi. Et cet homme a fait appel à ses enfants qui se sont placés avec force autour de la Kaaba, armés. Il a dit à Quraysh, Mohammed est sous ma protection. Il va venir, il va revenir à la Mecque, il va faire la prière, puis il va rentrer chez lui et aucun d'entre vous n'a intérêt à lui causer du tort.
وانظروا إلى وفاء النبي صلى الله عليه وسلم وسيرته مليئة بالأخلاق الحسنة.
Voyez donc comment le parcours du prophète صلى الله عليه وسلم est chargé en leçons et en exemples dans le bon comportement.
مات المطعم ابن عدي قبل غزوة بدر ومات على غير الإسلام.
Ce مطعم ابن عدي est décédé en n'ayant toujours pas embrassé l'islam.
قبل غزوة بدر.
بعد
غزوة بدر وانتصار النبي صلى الله عليه وسلم وكان هناك قرابة 70 أسيرا من الكفار جاءوا إلى المدينة.
Après la bataille de Badr et la victoire des musulmans, le prophète صلى الله عليه وسلم avait capturé 70 prisonniers de guerre. Parmi les politistes, il les a ramenés à Médine.
قال النبي صلى الله عليه وسلم لو كان المطعم ابن علي حيا ثم سألني هؤلاء يعني المساواة لأعطيته إياه. ميت وعلى غير الإسلام ولكن يحفظ الوفاء النبي صلى الله عليه وسلم.
Voyez ce qu'a dit le prophète صلى الله عليه وسلم lorsqu'il a ramené ses 70 politistes et prisonniers de guerre à Médine. Il a dit c'est مطعم ابن علي. Venez à me demander en personne la libération de ces 70 prisonniers, je les libérerai sur le champ à sa demande. Voyez donc comment le professeur Selim était reconnaissant envers les bienfaisants et ce même après leur mort. Et n'oubliez pas leur bienfaisance.
استمر النبي صلى الله عليه وسلم في دعوته وهو يصبر على أذى الكفار عليه.
Le prophète صلى الله عليه وسلم a patienté et persévérer dans son prêche malgré les préjudices subis par Quraysh.
لم يدع النبي صلى الله عليه وسلم موسما من مواسم الحج ولا قبيلة من قبائل العرب رآها إلا وعرض عليه الإسلام.
Lorsque les gens venaient de toutes parts afin d'accomplir le pèlerinage à la Mecque, le prophète صلى الله عليه وسلم ne ratait aucune occasion et aucune tribu et aucun leader parmi eux sans lui exposer le message.
ومن توفيق الله عز وجل للأنصار الأوس والخزرج أنهم كانوا أول من آوى النبي صلى الله عليه وسلم.
Et parmi la faveur d'Allah et sa bienfaisance et le succès qu'il accorde à ses serviteurs, il y a celui qu'il a accordé à Aus et Khazraj, qui sont des tribus de Médine et qui sont venus afin de prêter allégeance au prophète sallallahu alayhi wa sallam.
عرض النبي صلى الله عليه وسلم الإسلام على كثير من القبائل وكلهم يرفضون كلهم يرفضون ولكن في السنة 11 من بعثة النبي صلى الله عليه وسلم بدأ النور يظهر.
النبي صلى الله عليه وسلم a exposé le message à énormément de tribus et de visiteurs, mais la plupart d'entre eux, voire tous, ont refusé et l'ont rejeté jusqu'à la 11 de la mission prophétique, lorsque la lumière a commencé à faire son apparition.
السنة 11 من بعثة النبي صلى الله عليه وسلم وفي موسم الحج يعني في ذي الحجة أو آخر ذي القعدة النبي صلى الله عليه وسلم كان جالسا عند العقبة يعني في ميناء.
Lors de la 11e année après le début de la mission prophétique, le prophète sallallahu alayhi wa sallam était assis, et ce pendant la période de pèlerinage, dans un endroit qui s'appelle Al-Aqaba, c'est-à-dire Amina.
جَاءَ نَفَرٌ مِنْ سِتَّةِ رِجَالٍ لَا يَعْرِفُهُمُ النَّبِي صلى الله عليه وسلم.
Six personnes sont venues à lui, six personnes inconnues sont venues à lui.
وانظروا إلى تعلق النبي صلى الله عليه وسلم بالدعوة لم يترك أحدا لما رأى هؤلاء الستة مباشرة قال ممن القوم النبي يعرف ما ترك قبيلة من القبائل هنا رأى ستة أنفار قال من القوم.
Vous voyez comment le prophète صلى الله عليه وسلم ne ratait aucune occasion et ne laissait aucun peuple et aucune tribu sans l'inviter à l'islam. Lorsqu'il a vu ces six personnes, il leur a directement posé la question: vous êtes de quel peuple? Afin de savoir s'il les a déjà interpellés ou pas. Vous êtes de quel peuple?
هنا الستة رجال قالوا من الأوس والخزرج من يثرب.
Et ces six personnes ont répondu: nous venons de la tribu de l'Aus et de l'Khazraj de Yathrib, c'est-à-dire de Médine.
فقال النبي صلى الله عليه وسلم: هل أعرض عليكم شيئا ينفعكم في الدنيا والآخرة؟
Le prophète sallallahu alayhi wa sallam leur a donc dit: voulez-vous que je vous expose une chose ou que je vous propose une chose qui vous sera bénéfique dans cette vie et après la mort? Voyez comment personne ne peut priver qui que ce soit d'un bien si Allah lui veut. Vous voyez ici comment il y avait à peine six personnes. C'est rien du tout six personnes. Mais le prophète sallallahu alayhi wa sallam aura exposé le message. Et écoutez la suite.
كان الستة نفر من خواص الخزرج فلما سمعوا دعوة النبي صلى الله عليه وسلم كانت دعوته إلى توحيد الله عز وجل وأن يعبد الله عز وجل وحده ولا يشرك به شيئا وكذلك كان يدعو إلى مكارم الأخلاق.
Donc, ces six personnes, il faut savoir que c'était parmi les plus importantes dans leur tribu à Médine. Et la première chose qu'ils ont remarqué, c'est que son message était principalement fondé sur le monothéisme pur et le bon comportement.
فهنا الستة رجال أعجبوا بدعوة النبي صلى الله عليه وسلم وكانت بينهم وبين الأوس قتال دام أكثر من 100 سنة قالوا لعل الله عز وجل أن يجمع بيننا وبين الأوس بهذا النبي الذي خرج بهذا الزمان.
Ces six personnes ont été émerveillées par son message qui est celui du monothéisme pur et des bons comportements. De plus, il y avait entre les deux tribus en question des guerres et des mésententes qui duraient depuis très longtemps. Et ceci, non seulement ils ont accepté ce message et ont été apaisés par celui-ci, mais en plus de cela, ils avaient espoir à ce que ce message et ce prophète soient la clé de la paix entre leurs deux tribus. Et c'est là qu'ils se sont dit: nous devons saisir cette occasion et ne laisser personne remporter cette, cette, ce privilège, prendre ce privilège qui est de soutenir le prophète sallallahu alayhi wa sallam en premier. C'est pour nous.
ومن الفوائد من هذا الحديث أن الفرصة إذا توفرت لك لا تفرط فيها.
Et nous tirons donc encore une fois une leçon de ce passage, cette leçon qui est de dire que si l'occasion d'un bien se présente à toi, ne la rate pas et ne tarde pas, saisis-la.
هنا آمن الستة بالنبي صلى الله عليه وسلم وقالوا سنعرض هذا الأمر على إخواننا من الأوس والخزرج ونعود بإذن الله عز وجل في العام المقبل.
Ces six personnes qui faisaient partie donc des deux tribus en mésentente, le Aws et le Khazraj à Médine, ont dit au prophète sallallahu alayhi wa sallam, nous allons retourner à Médine, exposer ton message à nos tribus et nous reviendrons te voir l'année prochaine.
أي سنة نحن الآن يا أخوان؟
Nous sommes dans, en quelle année maintenant?
Quelle? الحادية عشر من بعثة النبي صلى الله عليه وسلم.
11 année de l'avènement de l'islam.
ذهبوا الآن الستة إلى المدينة. فنشروا الإسلام وبدأ الدور الأنصار الأوس والخزرج يعرفون بالنبي صلى الله عليه وسلم.
Ils sont donc rentrés à Médine chez eux et ont informé leur peuple et leur tribu de l'islam et ils leur ont enseigné et les ont invités à l'islam et de ce fait. Leur peuple ont embrassé l'islam et entendu parler du prophète sallallahu alayhi wa sallam.
في العام الثاني عشر من بعثة النبي صلى الله عليه وسلم بعد سنة من هذه السنة جاء 12 رجلا من الأوس والخزرج فبايعوا النبي صلى الله عليه وسلم. شوف النور الآن كيف ينتشر قليل قليل. المرة الأولى ستة الآن ما كان في بيعة هناك فقط إيمان. في السنة الثانية عشر من بعثة النبي جاء وبايع 12 النبي صلى الله عليه وسلم.
L'année d'après, 12 Médinois sont venus et non plus 6 et ont prêté allégeance au prophète صلى الله عليه وسلم. Et voyez comment la lumière et la vérité se propagent et croient petit à petit.
رجع الاثنى عشر إلى المدينة بعد أن بايعوا هذه البيعة وكانت تسمى بيعة العقبة الأولى.
Donc, ce premier serment d'allégeance est surnommé le serment d'allégeance, le premier serment d'allégeance de l'عقبة.
العقبة نسبة إلى المكان العقبة ورمي الجمرات الصغرى الوسطى. الكبرى تسمى العقبة فكانت البيعة في هذا المكان عند الجمرة الكبرى تسمى العقبة.
Donc العقبة c'est quoi? C'est en fait le lieu où se trouve les stèles que l'on habite aujourd'hui pendant le Hajj. Tout simplement, et vu que le serment d'allégeance a eu lieu à cet endroit-là, on appelle ça l'allégeance de العقبة.
أرسل النبي صلى الله عليه وسلم مع الصحابة الذين بايعوه رجلين من هما بدون جائزة.
Parmi ceux qui lui ont prêté allégeance, le prophète sallallahu alayhi wa sallam envoyé parmi eux ou avec eux deux hommes.
مصعب ابن عمير رضي الله تعالى عنه والثاني
سعد بن معاذ.
لا. لا. مصعب بن عمير الأول.
عمه العباس.
لا. عمه العباس إلى الآن لم يسلم. ومن يعني هناك تفاصيل كثيرة جدا خاصة في بيعة العقبة الثانية كان العباس مع النبي يدافع عنه ولكن إلى الآن لم يسلم. في أحد هنا؟ جعفر؟ لا. جعفر وين جعفر الآن؟ في الحبشة. ترى السيرة جميلة جدا أربط الأحداث. جعفر الآن في الحبشة. متى قدم جعفر على النبي صلى الله عليه وسلم؟ ها سؤال متى قد نسأله متى قد جعفر
وشوف الحال أكل ما ضغط قليل جعفر الفيديو كان رفضه صلى الله عليه وسلم
بعد الفتح
ها بعد الفتح لا ليس بعد الفتح
أكل ما ضغط جعفر الفيديو
عند الهجرة إلى
لا ها ولا الخندق
جعفر بدنا شيء إلى نجوري أكل ما ضغط كيلو بين
ما لقبه جعفر
كل السرنوم لجعفر
ها طيب لماذا قطع يداه والنبي صلى الله عليه وسلم قال رأيته يطير في الجنة، أبدل بيديه جناحان في الجنة. ولذلك هناك عائلة في السعودية موجودين إلى الآن، طبعا الطيار أكثر من عائلة، إحداها يرجع نسبها عائلة الطيار غلام الطيار، يرجع نسبها إلى جعفر ابن أبي طالب.
لكن تسألك جعفر يتشغل من l'homme volant. Pourquoi? Parce qu'il a perdu ses deux bras, en fait, dans une bataille. Et le prophète sallallahu alayhi wa sallam nous a informé qu'Allah lui a remplacé ses deux bras par deux ailes, à l'aide desquelles il vole dans le paradis. Il faut savoir que parmi sa descendance, et les gens montrent la lignée remonte à lui, il y a beaucoup de familles, donc le nom de famille, aujourd'hui est Al-Tayyar. Aujourd'hui, on a Arabie Saoudite.
من متى رجع جعفر؟
مؤتة
بعد ما رجع بعدة سنوات، رجع بعد فتح خيبر، وقال النبي صلى الله عليه وسلم دائما الأحاديث تحفظ والمواضع، قال بأيهما أفرح، بفتح خيبر أم بعودة جعفر؟
Donc Jaafar est revenu lors de la victoire à la suite de la bataille de Khaybar. Et d'ailleurs, le prophète sallallahu alayhi wa sallam a dit ce jour-là, je ne sais pas laquelle des deux choses devrait me réjouir le plus. Est-ce la victoire de Khaybar ou le retour de Jaafar ? Et ce, 7 ans après l'émigration du prophète sallallahu alayhi wa sallam. Donc là, nous sommes en train de parler d'un événement qui s'est produit 7 ans après l'émigration.
Là, on dirait la première question, Mus'ab ibn Umayr wa laysa Ubay ibn Ka'b, innama huwa ولا معاذ بن جبل، هؤلاء الآن من الأنصار تذكرون، لابد يرسل من أهل مكة. أرسل عبد الله ابن أم مكتوم رضي الله تعالى عنه إثنان يعلمان الأنصار القرآن في السنة الآن بعد ذلك، انتهينا من أي سنة الآن؟ 12 من هجرة النبي، من بعثة النبي صلى الله عليه وسلم، في السنة 13 من بعثة النبي صلى الله عليه وسلم كانت بيعة العقبة الثانية لخلاص، باقي أشهر 4 أشهر ويهاجر النبي صلى الله عليه وسلم، وكان بها 70 رجلا وامرأتان، 70 رجلا وامرأتان بايع النبي صلى الله عليه وسلم بيعة العقبة الثانية.
Donc, 4 mois avant l'émigration du prophète صلى الله عليه وسلم et ce, en l'an 13 de l'avènement de l'islam, le prophète sallallahu alayhi wa sallam a reçu la visite de 72 médinois cette fois-ci, 70 hommes et 2 femmes pour le deuxième serment d'allégeance de l'Aqaba.
هنا أذن للنبي صلى الله عليه وسلم بالهجرة إلى المدينة.
À ce moment-là, le prophète sallallahu alayhi wa sallam a reçu l'autorisation de la part d'Allah d'émigrer vers Médine.
وسنذكر بإذن الله عز وجل في المحاضرات القادمة تفاصيل ذلك. ونقف عند هذا العد حتى لا نتعب من الجلوس. وصلى الله وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين.
Et afin de ne pas vous fatiguer, nous entendrons la suite plus tard, inshallah. الله أعلم صلى الله عليه وسلم على نبينا محمد وعلى آله وصحبه. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. Donc le prochain verset après العصر. صلاة العصر.